أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدا رسول الله.
السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. الحمد لله لدينا تركيا الله من رياضه அல்லாஹுடைய அருளால் தொடர்ந்து சஹீஹுல் புகாரியிலிருந்து கிதாபு தௌஹீத் என்ற அத்தியாயத்தை படித்து வருகின்றோம். அதிலே முந்தைய இரு அமர்வுகளிலே அல்லாஹ் தபாரக் வ தஆலா அருஷ் என்ற பிரம்மாண்டமான ஒரு கட்டிலை படைத்திருக்கிறான். அந்த கட்டில் ஏழு வானங்களுக்கு மேல் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு மேல் அல்லாஹ் அவனுடைய கண்ணியத்திற்கு தக்கவாறு உயர்ந்திருக்கிறான் என்ற விஷயத்தை நாம் படித்ததோடு, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த ஏழு வானங்களுக்கு மேல் அருஷிற்கு மேல் உயர்ந்திருக்கிறான், அருஷ் அவனை சுமக்கவில்லை, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அருஷிற்கு மேலே உயர்ந்திருக்கிறான். அந்த அருஷ் என்ற அல்லாஹுடைய ஒரு பிரம்மாண்டமான ஒரு படைப்பு, அதற்கு அரபி மொழியிலே என்ன ஒரு பொருளோ அந்த பொருளைத்தான் நாம் கொள்ள வேண்டும். அதற்கு மாற்றமான எந்த ஒரு அர்த்தத்தையும் குர்ஆனில் இருந்தோ ஹதீஸில் இருந்தோ யாரும் கூற முடியாது. அர்ஷ் என்பதை அல்லாஹுடைய ஆட்சி என்று அர்த்தம் செய்வதோ, அல்லது அல்லாஹ் அர்ஷிற்கு மேலே உயர்ந்திருக்கிறான் என்று வரக்கூடிய இஸ்தவா என்ற பதத்தை உயர்ந்திருக்கிறான் என்ற அர்த்தத்திற்கு மாற்றமாக இஸ்தௌலா ஆதிக்கம் செலுத்துகிறான் என்று மாற்றுவதும் கூடாது. இது நாம் முந்தைய பாடங்களிலே பார்த்த சுருக்கம். அதனுடைய இறுதியிலே இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அர்ஷ் சம்பந்தமாக அல்லாஹுடைய அந்த பிரம்மாண்டமான அர்ஷுடைய அந்த விஷயத்தை பற்றி கூறும் பொழுது அல்லாஹுடைய இரண்டு சிபத்துகளையும் குறிப்பிட்டார்கள். அல் மஜீத் அல் வதூத் ஸுல் அர்ஷில் மஜீத் ஃபஆலுல் லிமா யுரீத் ஹல் அதாக ஹதீதுல் ஜுனூத் ஃபிரஊன வ ஸமூத் பலில் லதீன கஃபரு ஃபீ தக்தீப் வல்லாஹு மின் வராஇஹிம் முஹீத் பல் ஹுவ குர்ஆனுல் மஜீத் ஃபீ லௌஹிம் மஹ்ஃபூஸ். அல்லாஹு தஆலா அவருடைய அந்த திருப்பெயர்களிலே அல் வதூத் அல் மஜீத் அல் வதூத் அல் மஜீத் என்ற இரண்டு பெயர்களையும் குறிப்பிட்டிருக்கிறான் என்ற அந்த விஷயத்தை இமாம் அவர்கள் இந்த பாடத்திலே கொண்டு வருகிறார்கள். அரசு சம்பந்தமாக அல்லாஹுடைய வல்லமைகளை பற்றி குறிப்பிடுகின்ற இந்த பாடத்திலே குறிப்பிடுவதனுடைய அந்த தொடர்பு என்ன என்பதை நாம் கொஞ்சம் விரிவாக பார்த்தோம். நாம் வணங்கக்கூடிய அந்த பரிசுத்தமான இறைவன் அரசிற்கு மேலே அவன் உயர்ந்திருப்பதோடு அந்த அவனுடைய வல்லமை, மகத்துவம், கண்ணியம், அவனுடைய மதிப்பு, அவனுடைய கம்பீரம் இவ்வளவும் அவனுக்கு இருந்தும் அவன் படைத்த சாதாரண படைப்பாகிய நாம் அவனை வணங்கும் போது, அவனுடைய கட்டளைகளின்படி நாம் நடக்கும் போது அந்த அல்லாஹ் அந்த பரிசுத்தமானவன் நம்மை நேசிக்கிறான், நம் மீது அவன் அன்பு வைக்கிறான், நம் மீது அவன் ஒரு விதமான ஒரு நெருக்கத்தை அவன் காட்டுகிறான். அப்ப வதூத் என்ற அந்த பதத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தனக்கு பயன்படுத்துகிறான். வதூத் என்பது அரபியிலே ஹாலிஸுல் ஹுப்பி வ ஹாஃபிஹி, அதாவது ஒரு கலப்பற்ற சுத்தமான அன்புக்கு உத்து என்று சொல்லப்படும். கலப்பற்ற சுத்தமான ஒரு அன்புக்கு அரபியிலே உத்து என்று சொல்லப்படும். அத்தகைய ஒரு வார்த்தையை அல்லாஹ் தன்னோடு இணைத்து சொல்கிறான். அல் வதூத், அல்லாஹு தஆலா தன் அடியார்கள் மீது பாசம் வைப்பவன். அல் மஜீத், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா புகழ்வதற்கும் விரும்புவதற்கும் நாம் அவனை நேசிப்பதற்கும் என்னென்ன குணங்கள் பண்புகள் வேண்டுமோ அவை அனைத்தும் அவனிடத்திலே நிறைவாக இருக்கின்றன. அப்ப அவனும் அடியார்களை சுத்தமாக, அதாவது ஒரு பரிசுத்தமாக நேசிக்கிறான். அதுபோன்று அடியார்கள் அவனை நேசிப்பதற்கும் தகுதியான அத்தனை கீர்த்திகளும் அவனுக்கு இருக்கின்றன. அல் மஜீத், முந்தைய நமது மார்க்க அறிஞர்கள் இதற்கு தமிழாக்கம் செய்யும் போது மஜீத் என்பதற்கு கீர்த்தி உள்ளவன் என்று செய்வார்கள். புகழ் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுவது போன்று மஜீத், அதாவது ரொம்ப பெரிய ஒரு மாட்சிமையும் அந்த ஒரு மரியாதையும் கண்ணியமும் அந்த ஒரு உயர்வும் அந்த சிறப்பும் உடையவன். அப்ப இந்த இதுவரைக்கும் நம்ம படித்ததனுடைய சுருக்கத்தை தான் இப்ப நம்ம பார்க்கணும். அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய சிஃபத்திலே ஒன்று அல்லாஹ் அர்ஷுக்கு மேலே உயர்ந்திருப்பது, புரியுதுங்களா? அந்த அர்ஷுக்கு மேலே உயர்ந்திருக்கக்கூடிய அந்த ரப்புடைய சிஃபத்திலே ஒன்றுதான் அவன் தன் அடியார்களை நேசிப்பது. அப்ப இந்த இரண்டையும் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு பாடத்திலே கொண்டு வருவதற்கு என்ன காரணம் என்றால், அரசுக்கு மேலே உயர்ந்திருக்கக்கூடிய அந்த இறைவன் அவ்வளவு தூரமாக இருக்கிறான், அதுவும் மகா கம்பீரமுடையவன் என்று அடியான் அந்த அல்லாஹுவை பயப்படுவதோடு அவனுடைய கம்பீரத்தை உள்ளத்திலே கொண்டு வருவதோடு மட்டும் நிறுத்திவிடாமல், அப்படிப்பட்ட உயர்வான இறைவன் அவன் என்னை நேசிக்கிறான், நான் அவனை நேசிக்க வேண்டும், நான் அவனை புகழ வேண்டும், அவன் என் மீது உண்மையான அன்பு வைக்கிறான் என்ற உணர்வையும் நமக்கு கொண்டு வருவதற்காக அல்லாஹ்வுடைய அந்த சிஃபத்தையும் சேர்த்து இந்த பாடத்தினுடைய தலைப்பை நமக்கு வைத்திருக்கிறார்கள். இந்த விஷயம் புரியுதுங்களா எல்லாருக்கும்? புரியுதுங்களா தம்பி? எல்லாருக்கும் புரியுதா? இப்ப நம்ம இந்த பாடத்திற்கு கீழே இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அமைத்திருக்கக்கூடிய ஹதீஸுக்கு செல்கிறோம். ஹதீஸ் எண் 6868. عمران بن حسين رضي الله عنه وبركاته قال إني عند النبي صلى الله عليه وسلم إذ جاءه قوم من بني تميم فقال اقبلوا البشرى يا بني تميم قالوا بشرتنا فأعتنا فدخل ناس من أهل اليمن فقال اقبلوا البشرى يا أهل اليمن إذ لم يقبلها بنو تميم قالوا قبلنا جئناك لنتفقه في الدين ولنسألك عن أول هذا الأمر ما كان قال كان الله ولم يكن شيء قبله وكان عرشه على الماء ثم خلق السماوات والأرض وكتب في الذكر كل شيء ثم أتاني رجل فقال يا عمران أدرك ناقتك فقد ذهبت فانطلقت أطلبها فإذا السراب ينقطع دونها وأيم الله لوددت أنها قد ذهبت ولم أقم. சரி, இப்ப இந்த பாடத்திற்கு கிளை இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கொண்டு வரக்கூடிய ஹதீஸுகளின் சுருக்கம் என்னவென்றால் குலாசா, அதை நாம் பார்த்துவிட்டு ஹதீசினுடைய உள்கருத்துக்குள் நாம் சொல்வோம். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தொடர்ந்து சொல்லக்கூடிய ஹதீசுகளிலே இந்த விஷயத்தை மிக அழுத்தமாக பதிவு செய்வார்கள். அதிலே ஒன்று என்ன, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல் குர்ஆனிலே அர்ஷ் என்ற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறான். அது கட்டில் என்ற அர்த்தத்திலே பயன்படுத்தப்படுகிறது. அந்த அர்ஷ் என்ற வார்த்தை குர்ஆனிலே பயன்படுத்தப்பட்டிருப்பதோடு அர்ஷ் என்ற வார்த்தை ஹதீஸிலும் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்படி ஹதீஸில் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்கள் தோழர்களுக்கு சொல்லும் பொழுது கவனமாக கேட்க வேண்டும். அர்ஷ் என்ற வார்த்தையை அல்லாஹுவோடு தொடர்பு படுத்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்கள் தோழர்களுக்கு முன் சொல்லும் போது அந்த தோழர்கள் அப்படியே அதை கேட்டு நம்பிக்கை கொண்டார்கள், அப்படியே அதை ஏற்றுக்கொண்டார்கள். அவர்களில் ஒருவர் கூட இன்று சிலர் கேள்வி கேட்பது போன்று கேட்கவில்லை, அல்லது சிந்திப்பது போன்று அவர்கள் சிந்திக்கவில்லை. எப்படி? அரிஷ் என்பதற்கு கட்டில் என்று அர்த்தம் வைத்தால் அந்த கட்டிலுக்கு மேல் அல்லாஹ் இருக்கிறான் என்றால், உயர்ந்திருக்கிறான் என்றால், அப்ப அல்லாஹும் அந்த கட்டிலின் பக்கம் தேவை உள்ளவனா? அல்லாஹுக்கு எதுக்கு கட்டிலின் தேவை?
அப்ப இப்படி எல்லாம் இந்த அர்த்தம் கொடுத்தால் அல்லாஹ்வுடைய சிபத்துகளிலே குறை ஏற்பட்டு விடுமே. ஆகவே அரிஷ் என்பதை கட்டில் என்று அர்த்தம் கொள்ளலாமா, அது கூடுமா, இது அல்லாஹ்விற்கு தகுதியானதா என்று யாராவது சஹாபாக்கள் கேட்டார்களா? இல்லை இல்லை. அரிஷ் என்ற அந்த அர்த்தத்திற்கு அந்த வார்த்தைக்குண்டான அந்த அர்த்தத்தில் அதனுடைய அசல் அர்த்தத்திலே பயன்படுத்தினால் அல்லாஹ்விற்கு குறை வந்துவிடும் என்று இருந்தால் கண்டிப்பாக அல்லாஹ் அதற்கு மாற்று ஒரு அர்த்தத்தை அவனது புத்தகத்திலேயே கூறியிருப்பான், அல்லது தனது புத்தகத்தை விவரிப்பதற்காக விளக்கி தருவதற்காக அனுப்பப்பட்ட தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நபியே குர்ஆனிலே பயன்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய இந்த அர்ஷ் என்பதற்கு இந்த கருத்தை நீங்கள் மக்களுக்கு போதியுங்கள் என்று சொல்லியிருப்பார்களா இல்லையா? அல்லது சஹாபாக்களிலிருந்து ஒருவரிடமிருந்து கேள்வியாக வர வைத்து அதற்கு கண்டிப்பாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் புறத்திலிருந்து பதிலாக கூறப்பட்டாவது விவரிக்கப்பட்டிருக்கும், பல மார்க்க விஷயங்கள் விவரிக்கப்பட்டிருப்பது போன்று. ஆக இப்படி எதுவுமே இல்லாமல் அரிஷ் என்பது அப்படியே பயன்படுத்தப்பட்டு சஹாபாக்களிடம் மூலமாக விளங்கப்பட்டதிலிருந்து நமக்கு என்ன தெரிய வருகிறது? அரிஷ் என்பது கட்டில்தான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தனது பிரம்மாண்டமான ஒரு ஆற்றலை அவன் வெளிப்படுத்துவதற்காக அந்த கட்டிலை ஏழு வானங்களுக்கு மேலே படைத்து வைத்திருக்கிறான். அதை சுமப்பதற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எட்டு வானவர்களை படைத்து வைத்திருக்கிறான். அல்லாஹ்வுடைய வல்லமையை அவன் மக்களுக்கு புரிய வைப்பதற்காக, தனது வல்லமையை வெளிப்படுத்துவதற்காக அல்லாஹ் படைத்த பிரம்மாண்டமான ஒரு படைப்பு அது. அதற்கு மேல் அல்லாஹ் உயர்ந்திருக்கிறான். அந்த அரிஷ் என்பது ஏழு வானங்களுக்கு மேலே உயர இருக்கிறது. இந்த விஷயத்தை ஹதீஸிலிருந்து இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பதிய வைத்துக் கொண்டே வருவார். சில பேரு கொஞ்சம் அப்படியே இறங்கி வந்து என்னவோ இவங்க அல்லாஹ்க்கு விட்டு கொடுக்கிற மாதிரி, எப்படி இவங்க அல்லாஹ்வுக்கு போனா போதுன்னு விட்டு கொடுக்கிற மாதிரி. சரி, அல்லாஹ்வுக்கு அரிசுங்கிற ஒன்றை நாங்க ஏத்துக்கிறோம், அரிசுன்னு ஒண்ணு அல்லாஹ் படைச்சிருக்கிறான்னு சொல்லி, ஆனா அது மேல இருக்குன்னு சொல்லாதீங்க, எங்க இருக்கோ எப்படி? அப்ப மேல இருக்குன்னு சொன்னா, அப்ப அல்லா அதுக்கு மேல இருக்கான்னு சொன்னா சுட்டி காட்டப்படும் ஒரு திசையின் பக்கம் அல்லா தேவை உள்ளவனாக ஆயிடுவான். அவன் எட்டு செயலும் இருப்பான். அப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அரிஷின் மேல் உயர்ந்திருக்கிறான் என்ற காரணத்தால் அவன் திசையின் பக்கம் தேவை உள்ளவன் என்று சொல்ல முடியாது. இப்ப இந்த திசை என்பதோ காலம் என்பதோ இடம் என்பதோ இவையெல்லாம் படைக்கப்பட்ட படைப்பினங்களுக்குள்ள தன்மைகள். அந்த படைப்பினங்கள் தான் திசைக்குள் காலத்திற்குள் இடத்திற்குள் அந்த கட்டுப்பாட்டுக்குள் வரும். படைத்த ரப்பு வர மாட்டான். யார் யார் இந்த காலத்தையும் இந்த இடத்தையும் அது போன்ற திசையையும் படைத்தானோ அந்த ரப்பு இதற்குள் வரமாட்டான். அவன் இதற்கு அப்பாற்பட்டவன். அப்ப அல்லாஹு தஆலா அரிஷிற்கு மேல் உயர்ந்திருக்கிறான் என்று சொல்வதால் அவனுக்கு நாம் திசையை கூறியதாக ஆகாது. புரியுதுங்களா? ஏன் என்று சொன்னா, அப்ப திசையின் பக்கம் தேவை உள்ளவனாக அல்லாஹ் ஆகிவிட்டான் என்று கூற வேண்டுமா? புரியுதுங்களா? அப்ப அந்த ஒரு தேவை ஏற்படாது. எப்படி உதாரணத்திற்கு காலம் சூரியன் உதயமாகி சந்திரன் உதயமாகி இப்படியே காலங்கள் சுழன்று கொண்டே இருக்கின்றன, அப்ப அல்லாஹ்வுக்கு வயசாயிட்டு சொல்லுவீங்களா? அப்ப இந்த காலத்தின் சுழற்சிகள், இடம், அது போன்ற திசை, இவையெல்லாம் படைக்கப்பட்ட படைப்புகளுக்கு உள்ள அந்த அமைப்புகளை தவிர இவற்றை படைத்த இறைவன் இவற்றிலிருந்து பரிசுத்தமானவன். அப்ப அரிஷ் என்று நீங்கள் ஏற்றுக்கொண்டால் மட்டும் அல்லாஹ்வுடைய வேதத்தை அப்படியே ஏற்றுக்கொண்டவர்களாக, ஹதீஸை அப்படியே ஏற்றுக்கொண்டவர்களாக ஆக மாட்டீர்கள். எதுவரை அந்த அரிஷு ஏழு வானங்களுக்கு மேல் உயரே நமக்கு மேலே இருக்கிறது என்பதையும் ஏற்றுக்கொள்வோமோ அதுவரை. அப்ப அதையும் நாம் ஏற்றுக்கொண்டாக வேண்டும். புரியுதுங்களா? இப்ப பாருங்க ஹதீஸ்ல பனு தமீம் என்ற ஒரு குடும்பத்தை சேர்ந்த மக்கள் வருகிறார்கள். அந்த மக்கள் வந்தபோது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இக்பலுல் புஷ்ரா யா பனி தமீம். இக்பலுல் புஷ்ரா யா பனி தமீம், ஓ தமீம் கிளையினரே, நீங்கள் நற்செய்தியை பெற்றுக் கொள்ளுங்கள். நீங்கள் நற்செய்தியை பெற்றுக் கொள்ளுங்கள். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நற்செய்தி என்று சொல்கிறார்களே, அவர்கள் எதை சொல்வார்கள்? வாங்க உங்களுக்கு அந்த ஊருக்கு ராஜா வாக்கிறேன், இந்த ஊருக்கு மந்திரி ஆக்கிறேன், வாங்க உங்களுக்கு இந்த செல்வத்தை கொடுத்துறேன், அந்த செல்வத்தை கொடுத்துறேன். அதே அவர்கள் சொல்வார்கள், புஷ்ரா என்றால் என்ன, நற்செய்தி என்றால் என்ன, சொர்க்கத்தின் நற்செய்தி, மறுமை நற்செய்தி, ஈடேற்றத்தின் நற்செய்தி, நரகத்தை விட்டு பாதுகாப்புடைய நற்செய்தி. ஆனா இந்த பனு தமீம் கிளையார்கள் வந்தார்கள் அல்லவா, இவங்களுக்கு பின்னாடி கொஞ்சம் வரலாறு இருக்குது, நிறைய வரலாறு இருக்கு. இவர்கள் கொஞ்சம் ஒரு அரபுகளே வித்தியாசமான அரபுகள். இவர்கள் என்ன சொன்னார்கள், நற்செய்தி சொன்னீர்கள் அல்லவா, கொடுங்க கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க. என்ன நினைத்துக் கொண்டார்கள், சுபச்செய்தி நற்செய்தி நீங்கள் பெற்றுக் கொள்ளுங்கள் என்று சொன்ன உடனே ஏதோ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கனிமத்தின் செல்வங்களையோ அல்லது வேறு ஏதாவது தர்மங்களையோ அவர்கள் வைத்திருக்கிறார்கள் போலும். இன்று பொதுவா மக்களுடைய பார்வையில் அப்படித்தான், ரொம்ப பறக்கத்தா இருக்கிறீங்கன்னு சொன்னா காசு பணத்தோட இருக்கிறது தான் பறக்கத்தா இருக்கு. இல்மு பறக்கத்து கிடையாது, ஐபாதத்து பறக்கத்து அது மேலேயும் நம்பிக்கை கிடையாது. அதே போல நல்ல அசலாத்து நற்குணங்கள் பறக்கத்து அதுல நம்பிக்கை கிடையாது. நல்ல பறக்கத்தா இருக்குன்னு சொன்னா நிறைய சம்பாதிக்கிறாரு போல இருக்கு, நல்ல பெரிய வீட்டுல இருக்கிறாரு போல இருக்கு. இதுதான் மக்கள், எனக்கு பறக்கத்தே இல்லைன்னு சொல்லுவார் ஒருத்தர், மாஷால்லா அஞ்சு வேலை தொழுதுகிட்டு இருப்பார், எந்த விதமான பாவமான காரியங்களில் ஈடுபடாம நல்ல மனிதரா இருப்பார். ஒருத்தர் பெரிய பாவத்தில் இருப்பான், நிறைய அநியாயம் செஞ்சுக்கிட்டு இருப்பான், தொழுகையே இருக்காது, அவனை பார்த்து எவ்வளவு பறக்கத்தா இருக்கான் பாரு. இது குர்ஆன்ல ஹதீஸ்ல சொல்லப்பட்ட அந்த ஒரு அளவுகோலுக்கு மாற்றமாடு. அப்ப செல்வம் என்பது அதற்கு குர்ஆன்ல எங்கேயாவது பரக்கத்துன்னு சொல்லப்பட்டிருக்குன்னா எங்கேயோ மூணாவது நாலாவது கட்டத்துல வேணா அது பயன்படுத்தப்படுமே தவிர, குர்ஆன் ஹதீஸ்ல நற்செய்தி பரக்கத்து என்று சொல்லப்பட்டால் அது நேரடியா எதை குறிக்கும், ஈமானை குறிக்கும். அது ஈமானுடைய அந்த வளர்ச்சியை, ஈமானுடைய அபிவிருத்தியை, ஈமானுடைய முன்னேற்றத்தை குறிக்கும். இப்ப உதாரணத்துக்கு நம்ம தொழுகையில சலவாத்து ஓதுறோம், அந்த சலவாத்துல என்ன ஓதுகிறோம், அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் என்று ஓதும்போது அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மத், யா அல்லாஹ் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது பரக்கத் செய்வாயாக, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்து போயிட்டாங்க, அவங்களுக்கு காசு கொடுத்த அர்த்தம் சொல்லுங்க, அவர்களுடைய குடும்பத்தாருக்கு பரக்கத் செய்வாயாக. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கும் போது இந்த துவாவை சஹாபாக்கள் ஓதுனாங்க, நபியும் ஓதுனாங்க, காசு கட்டா ஓதுனாங்க, காசு கேட்டு ஓதுனாங்களா, பணத்தை கேட்டு ஓதுனாங்களா, இல்லையே. எதை அவர்கள் எண்ணினார்கள், யா அல்லாஹ் நீ எங்களுக்கு கொடுத்த இந்த ஈமானிலே எங்களுக்கு வளர்ச்சியை கொடு, அபிவிருத்தியை கொடு, நீ எங்களுக்கு கொடுத்த இந்த மார்க்கத்திலே எங்களுக்கு அபிவிருத்தியை கொடு. அப்ப இதுதான் பரக்கத்துக்குண்டான அர்த்தம். இப்ப பொதுவான மக்கள் விளங்கிக் கொள்ற மாதிரியே பனு தமீம் கிளையார்கள் நற்செய்தியை நீங்கள் பெற்றுக் கொள்ளுங்கள் என்று சொன்ன உடனே டக்குனு அவங்களுக்கு துன்யாவின் பக்கம் கவனம் சென்று எங்களுக்கு நற்செய்தி சொன்னீர்கள் அல்லவா நபியே, அது என்ன காசு கொடுங்க, எங்களுக்கு ஏதாவது கொடுங்க என்று கேட்டு விட்டார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு பிடிக்கல அந்த ஒரு அர்த்தம், அங்கு வாங்கி எடுத்துக்கொள்வதற்குண்டான இடம்பாடு இருந்தாலும் கூட ஒரு நபியிடமிருந்து ஒரு வாசகத்தை எப்படி புரிய வேண்டுமோ, ஒரு நபி சொல்லும் போது அந்த வாக்கியத்தை எப்படி விளங்கிக் கொள்ள வேண்டுமோ அந்த அளவு அவர்கள் விளங்கிக் கொள்ளவில்லையே என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மக்களை அப்படியே புறக்கணித்து விட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்ச நேரம் அமைதியாயிட்டார். எதுவும் பேசல, அவங்களுக்கு பதில் சொல்ல, கொடுக்க மாட்டேன், என்ன நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க அதெல்லாம் ஒண்ணு சொல்ல பேசாம இருந்துட்டாங்க. இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த அவர்களோடு மக்கள் நடந்து கொள்ள வேண்டிய ஒழுக்கங்கள்ல ஒரு ஒழுக்கம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு விஷயத்தை குறிப்பிடுவார்கள் என்றால் முதல்ல அது மறுமையை பற்றித்தான் நாம் அதை எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆகிரத்தை பற்றி, ஆகிரத்து சம்பந்தமான விஷயங்களில் தான் நாம் அதை எடுத்துக்கொள்ள வேண்டும். அதற்கு பிறகு அதிலே துன்யாவுடைய நன்மைகளும் இருக்கும், துன்யாவுடைய விளக்கங்களும் ஃபாயிதாக்களும் அதுல இருக்கும். ஆனா முதல்ல நம்ம எதை எடுத்துக்கொள்ளணும், எதை எடுத்துக்கொள்ளணும், ஆகிரத்துடைய விஷயத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்ப இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் உங்களுக்கு சொல்றேன். பல மக்களுக்கு மருத்துவ ரீதியா ஒரு நன்மை ஒரு காரியத்தில் இருப்பதாக விளக்கப்பட்டால்தான் அந்த காரியத்தை செய்வாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சுன்னாவிலே இப்படி இருக்கிறது என்று சொல்லும் போது அப்படின்னு அலட்சியம் பண்ணிடுவாங்க. ஆனா அதே நேரத்தில் அந்த சுன்னத்துல இந்த மருத்துவ பலன் இருக்கு என்று யாராவது கண்டுபிடிச்சு சொல்லிட்டா அவர் சொல்லிட்டார். யாரு? அவர் சொல்லிட்டாரு. இதுல வந்து இந்த ஃபாயிதா இருக்க பார்த்தீங்களா, ஹதீஸ்ல இருக்குது. அதுக்கு பிறகு அதை செய்ய ஆரம்பிப்பார். அப்ப செய்யும் போதெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க அதனால செய்யறேங்கிற எண்ணம் இருக்காது அவருக்கு. என்ன என்ன இருக்கும்? அந்த மருத்துவ ஃபாயிதா இருக்கு பாருங்க, மெடிக்கல் பெனிஃபிட், அதான் அவர் நினைச்சு பார்த்துட்டே இருப்பார். இப்ப இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்ற பாருங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சாப்பிடுவதற்கு முன்பு கைகளை கழுவி கொண்டு சாப்பிடுங்கள். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சுன்னத். இது அல்லாஹ்வுடைய ரசூலுல்லாஹி 1400 வருஷத்துக்கு முன்னாடியே நமக்கு சொல்லி நம்ம பின்பற்றி கொண்டு இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். செய்யறவங்க ரெண்டு கைகளையும் கழுவிட்டு தான் வந்து சாப்பிட உட்காருவாங்க. சுன்னா இது. இது ஒரு பெருசாவே முஸ்லீம்கள் நினைச்சுக்கவே இல்லைங்க, எடுத்துக்கவே இல்லைங்க. எப்ப இந்த அந்த ஒரு நோய் ஒண்ணு இருக்க, என்னமோ ஒரு நோய் சொல்லுவாங்களே, A1F1 அந்த ஒரு நோய் வந்த உடனே எங்க பார்த்தாலும் உலகத்துல சொல்ல ஆரம்பிச்சுட்டான், சாப்பிடுறதுக்கு முன்னாடி நல்ல கை கழுவிங்கன்னு சொல்லிட்டான், நல்ல கை கழுவிட்டு சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டான். அப்பதான் புத்தியா நம்ம மார்க்கத்திலே சொல்லப்பட்டிருக்கு, சாப்பிடுறதுக்கு முன்னாடி கை கழுவணும் கை கழுவணும்னு. அப்பதான் அதுக்கு ரொம்ப பேர் அக்கறையே செலுத்த ஆரம்பிக்கிறாங்க. புரியுதுங்களா? அதே போல ஒழு செய்தது. இது ஜெர்மனில உள்ள ஒரு பெரிய ஒரு மனிதர், முஸ்லிம்களுக்கு வந்து இந்த பன்றி காய்ச்சல் தாக்காததுக்கு காரணம், அல்லது அது அவங்கள தாக்கப்பட்டவர்களுடைய எண்ணிக்கை குறைஞ்சிருக்கிறதுக்கு காரணம் அவங்க அதிகமா உதவு செய்யறாங்க. அவ்வப்போது உடனுக்குடனே அவங்க கை கால் மூஞ்சிகளை கழுவிட்டு இருக்கிறாங்க, கைகளை சுத்தம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதனால முஸ்லீம்களுக்கு இந்த நோய் தாக்குற சதவீதம் ரொம்ப குறைஞ்சது அப்படின்னு சொல்லியா. அப்ப அதுக்காக வேண்டி மூஞ்சிகள். இது என்ன? இது நமக்கு வந்து இது எப்படி, நமக்கு எப்படி என்றால் நம்ம பாலுக்காக வேண்டி மாட்டை வாங்குவோம், சாணி தானா கிடைச்சிக்கிட்டே இருக்கு, எருவுக்கு உண்டான சாணி தானா கிடைச்சிட்டே இருக்கும். எவனாவது அறிவாளி சாணிக்காக வேண்டி மாட்டை வாங்குவானா? என்னங்க மாடு சாணி போடுது அதனால வாங்குறேன்னு சொல்லிட்டு, என்னடா நீ அறிவாளி, நீ பாலுக்காக வாங்கு நல்லா குடி, என்ன மட்டனுக்காக வேண்டி வாங்கு, பால் தானா கிடைச்சிக்கிட்டே இருக்கும். சாணிக்காக வேண்டி வாங்குறவன் இவங்க யாரு? துன்யாவுக்காக வேண்டி செய்யறவங்க எப்படி ஒரு மாட்டை சாணிக்காக வேண்டி வாங்குறவன மாதிரி? சாணி கண்டிப்பா கிடைக்கத்தான் போகுது. அப்ப எதுக்காக வேண்டி இந்த விஷயத்தை சொன்னா, மார்க்கத்துல ஒரு விஷயம் சொல்லப்பட்டால் முதல்ல நீங்க எதை எடுத்துக்கொள்ளணும்? மர்மையை குறித்து எடுத்துக்கொள்ளணும், ஆகிரத்தை குறித்து எடுத்துக்கொள்ளணும். கண்டிப்பா துன்யாவுடைய பாய்தா இருக்காது. துன்யாவுடைய பாய்தா எப்படி அல்லாவும் அல்லாவுடைய ரசூலும் சொன்னதுல இல்லாம போகாது. அதே போல சொன்னார்கள், உங்களுடைய பாத்திரத்துல குடிக்கிற தண்ணியிலயோ ஒரு டீலயோ ஏதாச்சும் ஒரு பாத்திரத்துல ஈ விழுந்துருச்சுன்னு சொன்னா அது ஒரு பக்கமா சாஞ்சி விழுகும். நீங்க என்ன செஞ்சிருங்க, அதை மொத்தமா நினைச்சு எடுத்துட்டு வெளியே போட்டு சாப்பிடுங்க, ஏன்னா அதனுடைய இன்னொரு ரெக்கையில ஷிஃபா இருக்கு அப்படின்னாங்க. அதனுடைய ஒரு ரெக்கையில நோய் இருக்குன்னு சொன்னாங்க, இன்னொரு ரெக்கையில ஷிஃபா இருக்குன்னு சொன்னாங்க. ஆனாலும் நம்ம ஆளுங்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது ஈ விழுந்துருச்சு, என்ன அது நம்ம வேண்டாம் ஒரு பத்திரிக்கை போட்டுருது, அல்லது வந்து அப்படி அது சொன்ன மொத்தமா எப்படி நினைக்கிறது அப்படின்னு அப்படியே எடுத்து தூக்கி போட்டுருது. இப்படியே செஞ்சுட்டே இருந்தாங்க. கடைசியில் அந்த இந்தான அறிவியல கண்டுபிடிச்சிட்டாங்க உண்மையிலே இருக்குன்னு சொல்லிட்டு. எப்படி ஈயினுடைய ஒரு ரெக்கையில நோய் இருக்குது, இன்னொரு ரெக்கையில ஷிஃபா இருக்குன்னு தெரிஞ்சவனே இப்பதான் நல்ல நீளத்துல துணியை முக்கிற மாதிரி முக்கிய எடுக்கிறாங்க. அப்ப என்ன இது நம்பிக்கை? இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்ட ஒரு விஷயம், அது கண்டிப்பாக எந்த ஒரு அறிவியலுக்கும் முரண்படாது. அது சஹீஹான ஹதீஸாக இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பா நிச்சயமா இன்றைக்கு கண்டுபிடிக்கப்படலைனாலும் கூட நாளைக்கு கண்டுபிடிப்பாங்க. நம்முடைய வேலை என்ன? ஈமான் அமல் தான். அப்ப அதனால அங்க கண்டுபிடிச்சாதான் நாங்க செய்வோம், அப்பதான் அது வந்து ஆத்தட்டிக்கு வந்து ஒரு வலு சேர்க்கிற மாதிரி. இன்னைக்கு சில பேர் சொல்றாங்கல்ல, இதெல்லாம் வந்து ஈமானுக்கு அழகல்ல. இப்ப நம்ம வருவோம். சரி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மக்கள் சரி இவங்க வந்து துன்யாவை தான் தேடுறாங்க, துன்யாவுடைய எண்ணத்தில் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவர்களை விட்டுவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைதியாக இருந்து விட்டார்கள். அடுத்து யார் வருகிறார்கள்? யமன் நாட்டுக்காரர்கள் வருகிறார்கள். இவங்களுக்கு கொஞ்சம் ரொம்ப விசேஷமான சிறப்புகளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. கல்வியிலையும் மார்க்க ஞானத்திலையும் ரொம்ப தீவிரமாக தேடலோடு இருப்பவர்கள் என்று. அந்த யமன்காரர்கள் வந்தார்கள். யாகனல் யமன், யமன் வாசிகளே, எக்பலுல் புஷ்ரா, நீங்கள் நற்செய்தியை பெற்றுக் கொள்ளுங்கள். இதிலும் எக்பலுஹா பனு தமீம், பனு தமீம் அந்த நற்செய்தியை பெற்றுக் கொள்ளவில்லை. அந்த ஃபர்ஸ்ட் சான்ஸ்ல வாங்கிடும் உடனே, எப்படி அந்த முதல் சான்ஸ்ல வாங்கிடும், அப்பதான் அந்த பெனிஃபிட். அது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் வஹீன் குரத்திலிருந்து கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். இதுக்கு எப்படி உதாரணம் சொல்றது அப்படின்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கத்துல நாளைக்கு மறுமையில விசாரணை இல்லாமல், எந்த விதமான விசாரணையும் இல்லாம விஐபி பாஸ்ல நிக்கவே மாட்டாங்க. அப்படியே வருவாங்க, விஐபி பாஸ்ல அவங்களை அனுப்பப்பட்டு கொண்டே இருக்கும். அப்படி ஒரு 70,000 பேர் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. சொன்ன உடனே அது யாரா இருப்பாங்கன்னு சொல்லி சஹாபாக்களுக்கு மத்தியில அந்த ஒரு கருத்து பரிமாற்றங்கள் நடக்கின்றன. அதே போல நபிசுல்லா அலிஸ்லாம் எந்திரிச்சு போயிடுறாங்க, அப்புறம் நபிசுல்லா அலிஸ்லாம் திரும்ப வர்றாங்க, பேசுறாங்க. அப்ப பேசும்போது அந்த மக்கள் யாருன்னு நபிசுல்லா அலிஸ்லாம் விவரம் சொல்றாங்க பாருங்க. சொன்ன கையோட ஒரு சஹாபி எந்திரிச்சிட்டாங்க. யாரு? அவங்க சொன்னாங்களோ இல்லையோ, ருக்காஷா இப்னு மஹ்சர்ங்கிற சஹாபி எந்திரிச்சு, உதுல்லாஹ யஜ்அலனி மின்ஹும், யா ரசூலல்லாஹ், அவர்களில் ஒருவராக என்னை ஆக்குவதற்கு, அல்லாஹ் என்னை ஆக்குவதற்கு நீங்கள் துவா கேளுங்கள் அப்படின்ட்டாங்க. உக்காஷா முந்தி கொண்டார் அப்படின்ட்டு அல்லாஹ் இந்த மாதிரிதான் உடனே அந்த மாதிரிதான் ஹதீஸ் நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது ஒரு விஷயம் வந்தால் உடனே மனசுக்குள்ளார அல்லாட்ட துவா செஞ்சிடணும், யாருலாம் என்னையும் அப்படி ஆக்கிடு, யாருலாம் என்னையும் அதுல சேர்த்துரு அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறமா பாப்போம் வீட்டுக்கு போய் அப்படின்னா முடிஞ்சு போச்சு கடை. எப்படி நம்ம எப்படி இருக்கிறோம், நிறைய விஷயங்களை கேட்கிறோம், கேட்கும் போது உள்ளத்துல யாருலாம் சொர்க்கத்தை பத்தி கேட்டுட்டே இருக்கும் பொழுது அல்லாஹ் எனக்கு அதை கொடு அப்படின்னு உள்ளத்துல கேட்டுட்டே இருக்கணும். அப்படியா அப்படியா இருக்குது, சரி சரி பாப்போம் பாருமா, முடிஞ்சு போச்சுக்காது. அந்த உணர்வுகள், அந்த ஒன்றுணம், புரியுதுங்களா? சரி, இன்னொரு சம்பவத்தை சொல்லிக்கிறேன். ரசூல் சுல்லா அலிஸ்லம் அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட ஒரு செய்தி சொன்னாங்க. நபி சுல்லா அலிஸ்லத்தை காண கொஞ்ச நேரத்துக்கு அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரொம்ப பதஷ்டமா போயிட்டாங்க. எங்க காணுமே ரசூல்லாவன்னு சொல்லி தேடி தேடி பார்த்தா ஒரு தோட்டம் இருக்குது, தோட்டத்துல செவர் இருக்குது, உள்ளார போறதுக்கு வழியில கேட்டு பூட்டிக்கிறது. கடைசியில பார்த்தா அந்த தோட்டத்துக்குள்ளார தண்ணி போறதுக்கு சின்ன வாய்க்கால் இருக்குது, அதுல தண்ணி போவாம சும்மா அந்த வாய்க்கால்குள்ளார பூந்து உள்ளார போயிட்டாங்க. யாரு? அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு. அது எப்படி சொல்றாங்க, இந்த நதி பொந்துல பூந்து செவத்துக்குள்ளார, செவத்து பொந்துல பூந்து போற மாதிரி அந்த மாதிரி பூந்து வந்துட்டேன் அப்படின்னு பார்த்தா ரசூல் சொல்லா அலைஹிஸ்ஸலாம் ஒரு கிடப்பு பக்கத்துல உட்காந்துருக்காங்க. சூழல்லாம் உங்களை காணணும்னு நான் பதறி போயிட்டேன் எல்லா சுந்தரே, இங்கதான் நீங்க இருக்கிறீங்களா? ஆமா இருக்கிறேன் அப்படின்னு ரசூல் சுல்லா அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்க பாங்க, அபூஹுரைரா இந்த தோட்டத்துக்கு வெளியில போங்க, ஃபர்ஸ்ட் ஆளா நீங்க யாரை பாக்குறீங்களோ அவங்களுக்கு நீங்க சொர்க்கத்தின் நற்செய்தி சொல்லுங்க. முதல் ஆளா நீங்க யாரை பாக்குறீங்களோ அவர்களுக்கு நீங்க சொர்க்கத்தின் நற்செய்தியை சொல்லுங்க. யார சொல்ல, நான் பாட்டுக்கு போய் சொல்லி ஏதாச்சும் பிரச்சனையா போய் விடுக்கும் போது எனக்கு ஏதாவது ப்ரூஃப் ஆதாரம் உங்க புறத்துல இருந்தா நான் வர்றேங்கிறதுக்கு இந்த அங்க செருப்பு வச்சுக்கோங்க அப்படிங்கிறான். நபி சுல்லா அலிஸ்லமுடைய செருப்பை தூக்கிட்டு அபூ ஹுரைரா அது எல்லாம் ரொம்ப ஆசையோட வந்தா முதல்ல பாக்குறது யாரு? உமருல் ஃபாரூக். அபூ ஹுரைராக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்களே, உமரே எனக்கு நபி அணி, என்னை நபி அனுப்பினார்கள், இதோ பாருங்க செருப்போட கொடுத்து விட்டுருக்கிறாங்க. நான் முதலிலே இந்த தோட்டத்திற்கு வெளியிலே யாரை சந்திப்பேனோ அவருக்கு சொர்க்கத்தின் நற்செய்தியை சொல்வதற்கு போட்டாங்க. ஒரு அடி டம் ஒரு அடி யாரு? யார் வந்து லா இலாஹ இல்லல்லாஹ்வை கொண்டு சாட்சி சொல்லியவராக இந்த தோட்டத்துக்கு வெளியில நான் முதல்ல பாக்குறேனோ அவருக்கு சொர்க்கத்தின் நற்செய்தி அப்படின்னாங்க. போட்டாங்க ஒரு அடி, ஒரு டம் நெஞ்சு பொத்து விழுந்துட்டாங்க.
வெறும் சொல்லிட்டோம் நம்ம லா இலாஹ இல்லல்லாஹ், இனிமே அமல் எதுக்கு என்று
அவர்கள் இருந்து விடுவார்கள். இஸ்லாத்தினுடைய ஆரம்ப காலம். அப்ப இந்த மாதிரி ஹதீஸுகளை அப்ப வெறும் லாயிலாக சொன்னாலே இந்த நன்மை போலருக்கு அப்ப அமலே தேவையில்லை என்று இருந்து விடுவார்கள் அப்படின்னு சொன்ன உடனே சரி உமர் சொல்ற மாதிரி இருக்கட்டும் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி அபூஹுரை ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை நிறுத்திவிட்டார்கள். அப்ப இந்த மாதிரி சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன, அந்த சந்தர்ப்பங்களை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய சொல்கிறார்கள், உங்கள் இறைவனுக்கு லனஃபஹாத்தின், உங்கள் இறைவனுக்கு காலங்களிலே சில அந்த நஃபஹாத்ன்னு சொன்னா இந்த காற்று வீசும் பாருங்க, ஒரு அமைதியா காற்று இருக்கு, ஒரு நேரத்தில் அப்படி டக்குன்னு ஒரு காற்று வீசும் போது நம்ம மேலெல்லாம் பட்டுட்டு போவோம் பாருங்க, அந்த மாதிரி ஒரு அதுக்கு என்ன சொல்லுவாங்க, தெண்டல் அந்த காற்று வீசுறதுக்கு வீசக்கூடிய நஃபஹாத், வீசக்கூடிய வீசுவதுன்னு அர்த்தம். உதாரணத்துக்கு ஒரு பெர்ஃபியூம் இருக்குது, அதை திறந்தவன டக்குன்னு ஸ்மெல் வருது பாருங்க, அதுக்கு பேரு நஃபஹான்னு சொல்லுவாங்க அரபியில. அந்த மாதிரி உங்களுடைய இறைவனுக்கு காலங்களிலே அவ்வப்போது அந்த வீசுதல் ஏற்பட்டுக் கொண்டே இருக்கும். அப்படி ஏற்படும் போது உங்களை அதிலே நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள், ஈடுபடுத்திக் கொள்ளுங்கள் சொல்லி. அப்ப ரசூல் சுல்லா அலிஸ்லாம் இடத்துல அந்த யமன்காரங்க வந்தவுடனே ரசூலுல்லாஹி சுல்லா அலிஸ்லாம் சொன்னாங்க, யமன் வாசிக்கிறேன், பனு தமீம்காரங்கள்ட்ட கொடுத்த நற்செய்தியை அவங்க வாங்கிக்கல, நீங்க வாங்கி கொள்ளுங்கன்னு சொன்ன உடனே உடனே இந்த யமன்காரர்கள் புரிந்து கொண்டார்கள், ரசூல் சுல்லா அலிஸ்லாம் மஷா அல்லா நம்ம எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள், நாமும் அந்த நோக்கத்துக்கு தான் வந்திருக்கிறோம். உடனே சொல்கிறார்கள், ஜி அப்பில்லா யார சொல்லல், அல்லாவின் சூதனே நாங்கள் ஏற்றுக்கொண்டோம். இந்த மார்க்கத்தில் ஞானத்தை பெறுவதற்காக நான் உங்களிடத்திலே வந்திருக்கிறோம். எதுக்காக வரல, உங்கள்ட்ட காசு வாங்கிட்டு போறதுக்காக வேண்டியோ துன்யாவுடைய பதவிகளை தேடியோ நாங்கள் வரவில்லை, தீனிலே ஞானம் பெறுவதற்காக நாங்கள் வந்திருக்கிறோம். இந்த விஷயத்தில் எது முதலாவதாக இருந்தது அதை பற்றி நாங்கள் தெரிந்து கொள்வதற்காக வந்தோம். மா காண, எது முதலாவதாக இருந்தது என்பதை பற்றி தெரிந்து கொள்வதற்காக. அப்ப ரெண்டு விஷயத்தை அந்த யமன் நாட்டு மக்கள் சொல்கிறார்கள், ஒன்று என்ன, மார்க்க விளக்கங்கள் எங்களுக்கு தேவை, இரண்டாவது அல்லாஹ்வுடைய படைப்புகளை பற்றி கேட்கிறார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படி படைப்புகளை படைத்தான், ஆரம்பமாக என்னென்ன விஷயங்களை படைத்தான் என்று கேட்கும்போது இந்த ஹதீஸில் இப்ப சொல்லப்பட்டது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு பதில் சொல்கிறார்கள், காணல்லாஹ், அல்லாஹ் இருந்தான், அவனுக்கு முன்னால் எதுவுமே கிடையாது, அவன் தான் முந்தியவன், புரியுதா, காணல்லாஹ், அல்லாஹ் தான் முதலாமன், அவனுக்கு முன்னாடி எதுவுமே கிடையாது. அவனுடைய அருஷ் தண்ணீரின் மீது இருந்தது. இப்ப நம்முடைய பாடத்தோட சம்பந்தப்பட்ட விஷயம், அல்லாஹ்வுக்கு அருஷ் என்று ஒன்று இருந்தது. குர்ஆன்ல சொன்ன மாதிரியே பக்கான அருஷுஹு அலல்மா, சூரா ஹூதுடைய வசனத்தை போதி காட்டும். அப்ப அல்லாஹ்வுடைய அருஷ் தண்ணீரின் மேல் இருந்தது, சரியா. சும்மா கலக்க சமாவாசி வளர், அதற்கு பிறகு அல்லாஹு தாலா வானங்களை பூமியை படைத்தான். அப்ப அல்லாஹ் இருந்தான், அவனுக்கு முன்பு எதுவும் இருக்கவில்லை, அல்லாஹுடைய அரசு தண்ணீருக்கு மேல் இருந்தது, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதற்கு பிறகு வானங்களை பூமியை படைத்தான். அவனிடத்தில் இருந்த அந்த புத்தகத்திலே திக்ர் என்றால் அந்த நினைவூட்டல், அந்த புத்தகத்திலே எல்லாவற்றையும் அவன் எழுதினான். எதெல்லாம் அவன் படைக்க நாடினானோ, அவன் எதையெல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உருவாக்க வேண்டும் என்று கருதினானோ, அவை அனைத்தையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எழுதினான். அப்ப இதுவரைக்கும் ஹதீஸ் முடியுது, சரியா. சவுண்ட் வருது இல்ல, கவனமாக கேளுங்க. அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, அவனுக்கு முன்பு எதுவும் இல்லை, அவன் தான் முதலாமவன், அவனுக்கு முன்பு எதுவுமே கிடையாது, அவன் தான் முதலாமவன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதற்கு பிறகு அவன் நாடி எதை படைத்தான்? சில ஹதீஸுகள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முதலாவதாக கலமை படைத்தான் என்று வந்திருக்கிறது. அப்புறம் அல்லாஹ் அரசை எப்போது படைத்தான்? அப்புறம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தண்ணீரை எப்போது படைத்தான்? இதுக்கு முன்னாடி நம்ம படிச்சோம். இந்த விவரங்கள் எல்லாம் ஹதீஸ்ல சொல்லப்படணும். ஆனா இவற்றை எல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் படைத்தான். இவையெல்லாம் இல்லாமல் இருந்தன, பிறகு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இவற்றை படைத்தான். அப்ப அரிசி படைக்கிறதுக்கு முன்னாடி அல்லாஹ் எங்க இருந்தான்? காணத்தி அமா, அமாவிலே இருந்தான் என்று வருகிறது. முன்னாடி ஹதீஸ்ல நம்ம படிச்சோம், அமா என்றால் ஒரு மேகத்தை போன்று ஒன்று. அப்ப இப்படி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுடைய உள்ளமை இருந்தது. சரி, இப்ப இங்க நம்ம இந்த கொள்கையோட தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா, அரிசி என்பது படைக்கப்பட்ட ஒன்று, பின்னால் படைக்கப்பட்ட ஒன்று. இந்த அரிசி அல்லாஹ் படைத்ததோ, தண்ணீரை அல்லாஹ் படைத்ததோ, அல்லது லவ்ஹுல் மஹ்பூதை அல்லாஹ் படைத்ததோ, அல்லது கலம் என்ற விதியை எழுதிய அந்த பேனாவை அல்லாஹ் படைத்ததோ, இது அந்த ஆறு நாட்களில் வராது. எந்த ஆறு நாட்களில் வராது? குர்ஆனிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒன்றுக்கு மேற்பட்ட பல வசனங்களிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்கள் இன்ன ரப்பக்கும் அல்லாஹுல்லதி ஹலக ஸமாவாதி வல் அர்த ஃபி சித்தத் அய்யாமின், இவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? வானங்களையும் பூமியையும் ஆறு நாட்களிலே படைத்தான் என்று வருதுங்களா இல்லையா? அந்த ஆயத்தில் இது வராது. நல்லா புரிஞ்சு கொள்ளணும், புரியுதுங்களா இல்லையா? வானங்களும் பூமியும் படைக்கப்பட்டது ஆறு நாட்கள், அவ்வளவுதான். அல்லாஹ்வுடைய படைப்பில் வானங்களும் பூமியும் மட்டுமா? இல்லை, அல்லாஹ்வுடைய படைப்புகளில் வானங்களும் பூமியும் சில படைப்புகள். இது அல்லாம நாம் தெரிந்த தெரியாத, நமக்கு நம்முடைய அறிவுக்கு எட்டக்கூடிய எட்டாத, நமக்கு சொல்லப்பட்ட சொல்லப்படாத எத்தனையோ படைப்புகள் இருக்கின்றன. அவற்றை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எப்போது படைத்தான் என்பதை அவன் அறிந்தவன். அதை பற்றி அல்லாஹ்வு தூதரும் நமக்கு சொல்லவில்லை, எனவே நாம் அதை பற்றி பேசக்கூடாது. இதை நல்லா திரும்ப திரும்ப நீங்க புரிஞ்சு கொள்ளணும். ஏன்னா இதுல ஒரு பெரிய பிரச்சனைய இன்றைக்கு சில பேர் பேசுறாங்க, அதனால கண்டிப்பா நீங்க தெளிவா விளங்கிக்கணும். அப்ப என்ன பிரச்சனை அவங்க பேசுறாங்கன்னு சொன்னா, ஏற்கனவே கூட உங்களுக்கு நம்ம இதை பத்தி லேசா சொன்னோம். சஹீஹ் முஸ்லிம்ல ஒரு அறிவிப்புல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படைத்த அந்த படைப்புகளை பற்றி வரும் பொழுது, இந்த பூமிக்கு மேல அல்லாஹ் படைச்சிருக்கிறான் பாருங்க படைப்பு, இந்த படைப்புகளை எண்ணும் போது ஏழு நாட்கள் வருகின்றன. என்ன வருது? ஏழு நாட்கள் என்று வருகின்றன. அப்ப இந்த ஹதீஸை வைத்துக் கொண்டு இன்றைக்கு சில பேர் ஒரு அவங்க ஒரு ஃபார்முலா எடுத்திருக்கிறாங்கல்ல, சஹீஹான ஹதீஸா இருந்தாலும் குர்ஆனுக்கு முரணா இருந்தா அந்த ஹதீஸ் நிராகரிக்கப்பட்டுவிட வேண்டும் என்று. இப்ப என்ன சொல்றாங்க பாருங்க, குர்ஆன் ஆறு நாள்ல படைச்சாங்கன்னு வருது, அல்லாஹ் படைத்தான் என்று வருகிறது, இந்த ஹதீஸ்ல ஏழு நாள் வருது, அப்ப குர்ஆனை ஏத்துக்கிறதா ஹதீஸ் ஏத்துக்கிறதா? புரியுதா உங்களுக்கு? குர்ஆனை ஏற்றுக்கொள்வதா ஹதீஸை ஏற்றுக்கொள்வதா? அப்ப இந்த ஹதீஸை நிராகரிச்சிடணும் என்பதாக அவர்கள் சொல்கிறார்கள். இது என்ன? அவர்களுடைய அறியாமை. அப்ப அல்லாஹு தஆலா ஆறு நாட்களில் எதை படைத்தான் என்று குர்ஆன்ல சொல்றானோ அதுல அரிசி பத்தி வரவே இல்லை, அதுல லவ்ஹுல் மஹ்பூத பத்தி வரவே இல்லை, அல்லாஹ் படைத்த கலமை பத்தி வரவே இல்லை, அல்லாஹ் படைத்த வானவர்களை பற்றியும் அல்லாஹ் வரல. அப்ப அதெல்லாம் அல்லாஹ் படைக்கலன்னு சொல்லுவீங்களா? புரியுதா உங்களுக்கு? அப்படி யாராவது சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. அப்ப அல்லாஹ் ஆறு நாட்களில் எதை படைத்தானோ அதை இங்கே சொல்லி இருக்கிறான். அது ஒரு அல்லாஹ்வுடைய திட்டம், ஒரு ஏற்பாட்டின் அடிப்படையில் அல்லாஹ் அதை சொல்லி இருக்கிறார். அதுல சொல்லப்பட்ட படைப்புகள் அந்த ஆறு நாட்களில் படைக்கப்பட்டன. அப்ப அந்த படைப்புகளுக்குள் ஏராளமான படைப்புகள் இருக்கின்றன. இப்ப வானம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆறு நாட்கள்ல வானம் பூமி வருது. இந்த வானத்தில் அல்லாஹ் மலக்குகளை படைத்ததும் அந்த ஆறு நாளுக்குள்ள அறியான்னு கிடையாது. புரியுதா உங்களுக்கு? புரியல. அல்லாஹ் எப்போது நாடினாலும் அவர்களை படைத்தான். வான பூமிக்கு முன்னாடியே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மலக்குகளை படைத்திருந்தான். புரியுதுங்களா? அப்ப அந்த மாதிரி தான் அந்த ஹதீஸ்ல உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன, நான் திரும்ப உங்களுக்கு எழுதுறேன். அப்ப அந்த சஹி முஸ்லீம் வரக்கூடிய அந்த ஹதீஸ் பூமியில் படைக்கப்பட்ட இந்த துன்யாவுக்குன்னு சில விஷயங்களை அல்லாஹ் படைத்தான். அதை பற்றித்தான் ஏழு நாள் வந்திருக்கு. அதனால அது ஒரு காலம் எதற்கு முரண் அல்ல, குரானுக்கு முரணே கிடையாது. குரான் சொல்லப்பட்டது வேறு விஷயங்கள், வானம் பூமியின் மொத்த அமைப்புகளை பற்றி அல்லாஹ் சொன்ன படைப்பு அவ்வளவுதான். ஆனா ஹதீஸ்ல சொல்லப்பட்ட அந்த ஏழு நாட்கள் என்பது பூமியில் உள்ள இந்த துன்யாவுல உள்ள பல விஷயங்களை அல்லாஹ் இன்னைக்கு இதை படைத்தான் இன்னைக்கு இதை படைத்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால ஹதீஸ் கண்டிப்பா குரானுக்கு முரணாக இல்லை. அப்ப அப்படி புரியாம தெளிவா புரியாம போட்டு குழப்பிக்கிட்டதுனால ஏற்பட்ட ஒரு பிரச்சனை இது. சரி, அப்ப அவர்கள் என்ன கேட்கிறார்கள், முதல் விஷயத்தை பத்தி கேட்டப்ப அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்ப முதலாவதாக அவர்களுக்கு என்ன புரியணுமோ அதை மட்டும் தான் சொல்றாங்க. புதுசா இஸ்லாமை ஏற்று மார்க்கத்தை படிப்பதற்காக வந்திருக்கிறார்கள். அப்ப அவங்களுக்கு என்ன சொல்லி கொடுக்கணும், அல்லாஹ் இருந்தான், அவனோட எதுவுமே கிடையாது. அப்ப என்ன அர்த்தம் ஆயிடுச்சு, அல்லாஹ் தான் முந்தியவன். அப்ப அல்லாஹ் இருந்தால் அவனோட எதுவும் இல்லை என்றால் அவன் ஒருத்தன் தான் இறைவன். அப்போ படைப்புகள் எல்லாம் அப்பயே இருந்துச்சா, சொன்ன கிடையாது. படைப்புகளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பின்னால் தான் படைக்கிறான். இது ஒரு விஷயம் புரியுதுங்களா. அப்ப இந்த விஷயத்துக்குள்ளார இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு. அது என்ன அப்படின்னு சொன்னா, இது முந்தைய காலத்தில் இருந்த பிரச்சனை. ஆனா இந்த முந்தைய காலத்துல கபருல புதைக்கப்பட்ட பிரச்சனை எல்லாம் நம்ம இந்த புதிய தௌஹீத்வாதிகள் புதுசு புதுசா கிடைப்பிக்கிட்டே இருக்கிறதுனால நாளைக்கு இந்த கபருல புதைக்கப்பட்ட இந்த ஒரு தவறான கொள்கையை கூட இது லாஜிக்கா இருக்குன்னு சொல்லி அவங்க சொல்லலாம். அதனால இதனுடைய தவறை நீங்க தெரிஞ்சு கொள்வது நல்லது. அது என்ன அப்படின்னு சொன்னா, அவர்கள் என்ன சொல்கிறார்கள், அல்லாஹ் இருந்தான் அவ்வளவுதான், அல்லாஹ்வுக்கு எந்த விதமான சிபத்தையும் தன்மையையும் நீங்க சொல்லாதீங்க. அல்லாஹ்வுக்கு எந்த விதமான சிபத்தையும் சொல்லாதீங்க. உதாரணத்துக்கு அல்லாஹ் பார்க்கிறானா இல்லையா, பார்க்கிறான். கேட்கிறானா இல்லையா, கேட்கிறான். சரியா, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாடுகிறானா இல்லையா, நாட்டம் இருக்கிறது அவனுக்கு. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பேசுகிறானா இல்லையா, அல்லாஹ் பேசுவான். இப்ப இவர்கள் என்ன சொல்கிறார்கள், இப்படிலாம் நீங்க அல்லாஹ்வுக்கு சிபத்தை சொன்னீங்கன்னு சொன்னா அல்லாஹ் பாக்குறான்னு சொன்னா அப்ப பார்க்கப்பட்ட ஒன்னும் அங்க இருந்திருக்கணும்ல. அல்லாஹ் கேட்கிறான் என்று சொன்னால் கேட்கப்படக்கூடிய ஒன்றும் அங்க இருக்கணும்ல. அப்ப அல்லாஹ் இருந்த போதே ஏதோ அங்க இருக்குது, அத அல்லாஹ் பார்த்தான், அத அல்லாஹ் கேட்டான், அதுகிட்ட அல்லாஹ் பேசினான், அதுகிட்ட அல்லாஹ் செஞ்சான். அப்ப என்ன ஆயிடுச்சு, நிறைய அல்லாஹ் ஆயிடுவாங்கல்ல. அதனால அல்லாஹ் அவ்வளவுதான், சிபத்தை பத்தி பேசாதீங்க. எதை பத்தி பேசாதீங்க, அவனுடைய பார்வை, கேட்குதல், படைத்தல், அறியுதல், இந்த சிபத்துகளை பத்தி பேசாதீங்க. படைப்புகளை படைச்சதுக்கு பிறகு அந்த படைப்புகளோட கவனிச்சு பார்க்கும்போது பார்க்கப்படக்கூடிய ஒன்று, அதனால் அல்லாஹ் பார்க்கிறான் என்ற அந்த வார்த்தை அவ்வளவுதான். கேட்கப்படக்கூடிய ஒன்று, அதனால் அல்லாஹ் கேட்கிறான் என்ற ஒரு வார்த்தை அவ்வளவுதான். மற்றபடி பார்க்கும் தன்மை, கேட்கும் தன்மை, அறியும் தன்மை என்பதெல்லாம் அல்லாஹ்வோட சேர்த்து நீங்க சொல்லாதீங்க. அப்படி சொன்னீங்கன்னா அது வந்து பல அல்லாஹ்வை உருவாக்குனதா போயிடும். அல்லது அதான் அல்லாஹ் இருக்கும் பொழுதே இந்த படைப்புகள் எல்லாம் இருந்த மாதிரி அப்படி ஆகிவிடும் என்பதாக அவர்கள் சொல்கிறார்கள் அல்லவா. இதுவும் அவர்களுடைய அறியாமை. ஏன் அப்படின்னு சொன்னா, இவர்கள் யாரோடு ஒப்பிடுகிறார்கள், இப்ப திரும்ப மனிதர்களோடு ஒப்பிடுகிறார்கள். அல்லாஹ்வுடைய சிபத்தை மனிதர்களுடைய சிபத்தோடு ஒப்பிடுகிறார்கள். இப்ப மனிதனுக்கு தான் அவனிடத்துல ஒரு சிபத்து இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அவன் அந்த சிபத்தை வெளிப்படுத்தினாதான். ஒருத்தர் இப்படியே உட்கார்ந்துருக்கிறது, நீ என்னடா ஊமையாடா, பேச மாட்டியா நீ அப்படின்னு அவன் பேசினாதான் அவனை நம்ம பேசுறவன் நம்ம ஏத்துப்போம். ஒருத்தர் இப்படியே இருக்கிறாரு, என்னென்னமோ செஞ்சு பாக்குறீங்க, முன்னுமே செய்யல, அவர் பாட்டு பாக்குறியா இல்லையா, நீ கண்ணு தெரியுமா தெரியாதா. இப்ப இது யாருடைய சிபத்துகள், இது மக்களு படைக்கப்பட்ட படைப்புகளுடைய சிபத்துகள். அப்ப அல்லாஹு தஆலா அவன் உணவளிக்கக்கூடிய அந்த உயிரினங்களை படைப்பதற்கு முன்பே அவன் ராஜுக்காக இருந்தான். அவன் படைத்த படைப்புகளை படைப்பதற்கு முன்பே அவன் ஹாலிக் படைப்பாளனாக இருந்தான். அறியப்படக்கூடிய, கேட்கப்படக்கூடிய அந்த பொருட்கள், படைப்புகள் இல்லாமல் இருந்த போதே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கேட்பவனாக, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அறிந்தவனாக இருந்தான். அல்லாஹ்வுடைய சிபத்தை படைப்புகளுடைய சிபத்தோடு நீங்கள் ஒப்பிடாதீர்கள். சரியா, சரி. அடுத்து அல்லாஹ்விடத்தில் அல்லவுல் மஹ்பூஸ் என்ற ஒரு புத்தகம் இருக்கிறது, அதிலே எல்லாவற்றையும் அல்லாஹ் எழுதிவிட்டான். அப்ப இந்த விஷயங்கள் எல்லாம் நாம் ஈமான் கொள்ள வேண்டிய விஷயங்கள். அப்ப பாடத்தோட சம்பந்தப்படுத்தி பார்த்தோம் என்று சொன்னா, இந்த விஷயத்துல அல்லாஹு தாலாவுடைய அரிசி என்ற வார்த்தை, அந்த அரிசி என்ற அரிசி என்பது தண்ணீரின் மேல் இருந்தது, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதற்கு பிறகு ஏழு வானங்களையும் அல்லாஹ் பூமியையும் படைத்தான். இதோட இந்த ஹதீஸ் முடியுதா? இந்த ஹதீஸ் அறிவிக்கக்கூடிய சஹாபி யாரு? இம்ரான் ரழியல்லாஹு அன்ஹு, இம்ரான் இப்னு ஹுசைன். இவர்களை பற்றி உண்டான ஒரு சின்ன குறிப்பு என்னன்னு சொன்னா, சஹாபாக்கள்ல ரொம்ப பெரிய கண்ணியம் பெற்றவர்கள் இவங்களும் ஒருத்தங்க. இவங்களுடைய துஆ உடனுக்குடனே அப்படியே கபூல் ஆயிடும். இவர்களுக்கு மலக்குகள் சலாம் சொல்வார்கள். இவர்களுக்கு சலாம் சொல்லப்படும், அங்க மனிதர்கள் இருக்க மாட்டாங்க. சலாம் இவர் கேட்பார், ஆனா யாரையும் மனிதர்களை பார்க்க மாட்டார். யார் கூடத்திலிருந்து சலாம் சொல்லப்படுகிறது? மலக்குகளுடைய சலாமை பெறக்கூடியவர். அந்த அளவுக்கு ஒரு பெரிய கண்ணியத்தை பெற்றவர். இப்ப இந்த சஹாபி சொல்றாங்க, ஒருத்தர் இந்த ஹதீஸ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல இம்ரான் ரழியல்லாஹு அன்ஹு கேட்டுட்டே இருக்கிறாங்க. அங்கே இருந்து ஒருத்தர் வந்தாரு. யாரு? இம்ரான் சச்சி. அப்பா, நீ பள்ளிக்கு வெளியில ஒட்டகத்தை கட்டி போட்டிருந்தீர, அது கழுவிட்டு போயிடுச்சு. பாண்ட பள்ளிக்கு வெளியில கட்டி போட்ட ஒட்டகம் கழட்டிக்கிட்டு போயிருச்சு அப்படின்னு, ஒட்டகம் கழட்டிட்டு போயிருச்சா அப்படின்னு சொல்லி அங்கேயே எழுந்திருச்சு ஒட்டகத்தை தேடி போனா. அந்த சஹாபி சொல்றாரு, இந்த ஒட்டகம் எங்க போச்சோ தெரியல, தேடி தேடி போறேன் எங்க போத்தாலும் பாலைவனத்தினுடைய காணல் நீர் தான் கண்ணுக்கு தெரிஞ்சு, தவிர என் ஒட்டகம் காணா போச்சு. அல்லாஹ், இந்த ஒட்டகம் எங்கேயாவது போய் தொலைஞ்சிருக்கணுமே, நான் அந்த இடத்த விட்டு எந்திரிக்காம இருந்திருக்கணுமே. இவர் வந்து தட்டி நம்மளை ஒட்டகத்தை சொல்லி ஆளை கிழக்கு கூட்டாப்லயே இன்னும் எவ்வளவு விஷயங்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களோ. சுப்ஹானல்லாஹ். இப்ப நமக்கு மிஸ் ஆச்சு பாருங்க. அல்லாஹ்வுடைய வலதுகையின் மீது சத்தியம் செய்து சொல்கிறேன், அந்த ஒட்டகம் யாரு போயிருக்கட்டும், ரசூலுல்லாஹ்வுடைய மஜ்லிஸில் இருந்து நான் இருந்திருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு. இப்ப இந்த மாதிரிதான் இந்த ஜும்மா நேரத்துல பயான் கேட்டிருக்க நேரத்துல வேகமா ஒருத்தர் ஒருவர் வந்து போன் கொடுக்க பாருங்க அப்படின்னாரு. உங்களை யாரோ கூப்பிடுறாங்க பாருங்க வெளியில. சரி, யார் வேணாலும் கூப்பிட்டு போட்டோம், பேசாம இருப்பாங்கன்னு சொல்லி நம்ம எந்திரிச்சு போக கூடாது, அல்லது கவனத்தை திருப்பப்பட. ஒரு உதாரணத்துக்கு சொல்லு. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய ஹதீஸுகளா இருக்கட்டும், அந்த ஹதீஸுகள் படித்து கொடுக்கப்படக்கூடிய சபைகளா இருக்கட்டும், நிறைய விஷயங்கள் நமக்கு ஒன்றன் பின் ஒன்றாக கிடைத்துக் கொண்டே இருக்கும். அந்த நேரத்தை தவற விட்டுட்டோம்னா அதுக்கு பிறகு கிடைக்காது. அப்ப இது இந்த பாடத்தினுடைய முதல் ஹதீஸ். அடுத்த ஹதீஸ் அபு ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். அன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்ன யமீனல்லாஹி மல்ஆ, அல்லாஹ்வுடைய கரம் வலது கரம் நிரப்பமாக இருக்கிறது. அப்ப இந்த ஹதீஸ்ல அல்லாஹ்வுடைய சிஃபத்தில் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் என்ன ஹதீஸை கொண்டு வருகிறார்கள்? அல்லாஹ்வுடைய உள்ளமையை பற்றிய சிஃபத். எதை பற்றிய சிஃபத்து? அல்லாஹ்வுடைய உள்ளமையை பற்றி, ராத்தை பற்றிய சிபத்து. அப்ப அல்லாஹ்விற்கு வலது கரம் இருக்கிறது. அந்த வலது கரம் எப்படி இருக்கிறது? மல்ஆ, நிரம்பி இருக்கிறது. லா யஸீதுஹா நஃபகத்துன் ஸஹாஉல் லைலி வன்னஹா. எந்த தர்மமும் அல்லாஹ்வுடைய அந்த ஹஸானாவை குறைத்து விடாது. அதனால பயப்படவே பயப்படாதீங்க, பதட்டம் அடைய வேண்டிய அவசியமே கிடையாது. அல்லாஹ்விடத்தில் நம்பிக்கை கேட்டுக்கொண்டே இருப்போம். அவன் இடத்துல கொடுப்பதற்கு எந்த விதமான தடையும் இல்லை, குறைவும் இல்லை. அவன் கொடுத்துக் கொண்டே இருப்பான். சஹாவு அல்லைல வன்னஹார், இரவு பகலாக அவன் தர்மம் செய்து கொண்டே இருக்கிறான், கொடுத்துக் கொண்டே இருக்கிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், அரஅய்தும், உங்களுக்கு தெரியுமா, மா அன்ஃபக முன் ஹலக ஸமாவாதி வல அர்த், வானம் பூமிகளை படைத்த நாளிலிருந்து அல்லாஹ் செலவழித்துக் கொண்டே இருக்கிறார். இப்ப நமக்கு செலவழிக்கிறது தெரியுது, என்ன நமக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மழையை இறக்கிறான், நமக்கு அல்லாஹு தாலா பூமியிலிருந்து தானியங்களை விளைவிக்கிறான், நமக்கு அல்லாஹு தாலா கால்நடைகளை உற்பத்தி செஞ்சு கொடுத்திருக்கிறான்னு சொல்லிட்டு. இதுவே எவ்வளவு பெருசு யோசிச்சுப்பாரு. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருந்து இன்னைக்கு வரைக்கும் வந்த மனுஷன் எவ்வளவு ஆட்டுக்கறி சாப்பிட்டுப்பான், எவ்வளவு மாடு சாப்பிட்டுருப்பான், எவ்வளவு குருவி சாப்பிட்டுருவான், பறவை சாப்பிட்டுருப்பான், அரிசி சாப்பிட்டுருப்பான், கோதுமை சாப்பிட்டுருப்பான், ஏதாவது டன்னு குவிண்டால அளக்க முடியுமா? சுப்ஹானல்லாஹ். அடுத்து இனிமே வரக்கூடியவங்க, கியாமத்து வரைக்கும் வரக்கூடிய ஜெனரேஷன், அவங்க சாப்பிடுறது இதெல்லாம் கணக்கு பண்ணி பாருங்க. இது நமக்கு தெரிஞ்சது, யாருக்கு தெரிஞ்சது? நமக்கு தெரிஞ்சது. நம்ம சாப்பிடுற மாதிரி பூமியில இப்ப மனிதர்கள் இருக்கிறாங்கல்ல, இருக்காங்களா இல்லையா? இந்த மனிதர்கள் எல்லாம் எவ்வளவு சாப்பிடுவாங்க, எத்தனை எண்ணிக்கை மனிதர்கள் இருப்பாங்க, என்னமோ பில்லியன் சொல்றாங்க. இப்ப இது கடல்ல வாழக்கூடிய உயிரினங்கள் இருக்கு பாருங்க, கடல்ல வாழக்கூடிய உயிரினங்கள்ல கவனிச்சு பாத்தீங்கன்னு சொன்னா பெர்சன்டேஜே போட முடியாது மனுஷனுடைய எண்ணிக்கை. சுப்ஹானல்லாஹ். கடல்ல இருக்கக்கூடிய உயிரினங்களுடைய கணக்குல பாத்தீங்கன்னு சொன்னா அதுல போய் போட்டோம்னா எங்கேயும் மூளையில ஒரு புள்ளிய போட்ட மாதிரிதான் மனுஷனுடைய எண்ணிக்கை. யாரு இந்த ஏழு கண்டத்திலையும் வசிக்கக்கூடிய மனிதனுடைய எண்ணிக்கை கடல்ல உள்ள உயிரினங்கள்ல பாத்தீங்கன்னு சொன்னா ஏதோ ரெண்டு சைபர் ஒரு சைபர்ல தான் வந்து நிற்கும். அந்த கடல்ல உள்ள உயிரினங்களுக்கு எல்லாம் சாப்பாடு கொடுத்துட்டு சுபஹானல்லாஹ். எங்கேயாவது மீன்கள் எல்லாம் பசின்னு சொல்லிட்டு மோத்தா பிடிச்சிட்டு பாக்கிறோமா? எப்படிப்பட்ட மீன் வகைகள், மிருக வகைகள் எல்லாம் படைச்சு வச்சிருக்கிறான். மொத்தமா 100 பேரை கூட ஒரே நேரத்தில் சாப்பிட்டு முடிச்சிட்டு கம்முன்னு கிடக்காரு. அந்த மாதிரியான படைப்புகள் அல்லாஹ் அதுக்கெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறான். இது பக்கத்துல இருக்கிற கடல்ல. இந்த மாதிரி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எங்கெங்கேயோ எத்தனையோ படைப்புகள், பாறைகளுக்குள் பல படைப்புகள், பூமிக்குள் பல படைப்புகள், இதுக்கெல்லாம் அல்லாஹ் கொடுத்துக்கிட்டு இருக்கிறத கற்பனை செஞ்சு பாருங்க. சுப்ஹானல்லாஹ். அவ்வளவு கொடுத்து கொண்டே இருக்கிறான். எப்பிருந்து வானங்களை பூமிகளை படைத்த நாள் இருந்து அல்லாஹ் கொடுத்து கொண்டே இருக்கிறான். அவருடைய மனக்கரத்தில் உள்ளதில் எதையும் அது குறைக்கவில்லை. அப்படியே இன்னைக்கு சொல்றான் இந்தியாவின் கஜானா, ஜாமிய கஜானாக்கிலே இத்தனை டன் இத்தனை டன் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி ஒரு மாசத்திலே பஞ்சங்கா என்னங்க காலியாக வச்சுக்கிறான். என்னமோ இவ்வளவு இருப்புங்கிறான், டாலர்ல அவ்வளவு இருப்பு, தங்கத்துல அவ்வளவு இருப்பு, கோதுமையில அவ்வளவு இருப்பு, அரிசியில அவ்வளவு இருப்பு சொல்லி ஒரு மாசத்துல பார்த்தா கடைசியில இன்னும் கொஞ்சம் இறங்கி போச்சு எல்லாமே போண்டியா போயிருக்கீரா. அல்லாவுடைய கஜானாவின் மேல நம்பிக்கை இல்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவ்வளவு கொடுத்தும் கூட அவருடைய கஜானாவிலிருந்து, அவருடைய வலதுகையிலிருந்து எதையும் அது குறைக்கவில்லை. அவனுடைய அர்ஷ் தண்ணீரின் மீது இருந்தது. அவனுடைய இன்னொரு கையிலே. அப்ப அல்லாவுக்கு இரண்டு கரங்கள் இருக்கின்றன என்பதையும் இந்த ஹதீஸிலிருந்து நாம் புரிகிறோம். அல் ஃபயும் அவில் கபு, அவனுடைய இன்னொரு கரத்திலே அவன் கைப்பற்றுவது, அவனுடைய பிடி இருக்கிறது. எப்படி? அவன் நாடும் போது உயர்த்துகிறான், நாடும் போது தாழ்த்துகிறான். இப்ப விலைவாசி உயர்றதையும் இதுல இருந்து மார்க்க அறிஞர்கள் சொன்னான். அப்ப அல்லாஹ் நாடினான் என்றால் உயர்த்துவான், அல்லாஹ் நாடினான் என்றால் குறைப்பான். எதன் அடிப்படையிலே? அதற்கு சில காரணங்கள் இருக்கின்றன, மனிதர்களுடைய அமல்களின் அடிப்படையிலே. ஊர்வாசிகள் ஈமானோடு தக்வாவோடு இருந்தால் பூமியின் பரக்கத்துகளை நாம் அவர்களுக்கு கொடுப்போம். ஐசா அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் வரும் பொழுது ஒரு திராட்சை பழத்தை வச்சு வீடே சாப்பிடணும். எப்படி ஒரு திராட்சை பழம் எவ்வளவு பரக்கத்தா இருக்கும்? வீட்டில் உள்ள எல்லாருக்கும் போதும். இப்ப கிலோ கணக்கில் வாங்கிட்டு போனா கூட எனக்கு உனக்கு அடிச்சுக்கிட்டு இருக்கிற மக்கள் ஒரு திராட்சைப்படம் தெரியுமா? அதுல உனக்கு ஒன்னையே நீ சாப்பிடலாம், உங்க தங்கச்சி சாப்பிடலாம், அத்தா சாப்பிடலாம், அம்மா சாப்பிடலாம். சுபஹானல்லாஹ் ரப்பில்லாலமீன். பெரிய அப்ப எப்படி இருந்தது? நம்ம இந்த தர்பூஸ் மாதிரி, வாட்டர் மெலன் மாதிரி இருக்கும். சுபஹானல்லாஹ் ரப்பில்லாலமீன். அதே போல ஒரு மாதுளம் பழம் இருக்கு பாருங்க, அந்த மாதுளம் பழத்தை வாங்கினா ஒரு கபீலாவே சாப்பிடலாம். உங்க அத்தாவுடைய அத்தா வந்தாலும் சரி, அம்மாவுடைய அத்தா, எல்லாம் ஒரு 4 குடும்பம் சேர்ந்து ஒரு மாதுளம் பழத்தை சாப்பிட்டு அந்த தோல் இருக்கு பாருங்க, அது கொடையாவே போட்டுக்கலாம் நம்ம. சுப்ஹானல்லாஹ் ரப்பில் ஆலமீன். அவ்வளவு கைராத்து. அப்ப ஏன்னா அப்ப பாவமே இருக்காது. யாருக்காங்க? ஐசா அலைஹிஸ்ஸலாம் நபி இருப்பாங்க, பாவமே இருக்காது, நீதமா இருக்கும், எந்த பிரச்சனையும் இருக்காது. அல்லாஹ் ரப்பில் ஆலமீன் பரக்கத்துகளை திறந்து விட்டு, பூமியின் பரக்கத்தை, வான பூமியின் பரக்கத்துகளை எல்லாம் திறந்து விட்டு விடுவாங்க. சரி, அப்ப இந்த ஹதீஸ்லயும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் என்ன? ஒன்று அல்லாஹ்வுடைய உள்ளமையை சிறுத்து. அல்லாஹ்வுக்கு அப்படிப்பட்ட ஒரு பெரிய கரம் இருக்கிறது, அல்லாஹ்வுக்கு விசாலமான கரம் இருக்கிறது. அந்த கரத்திற்குள் வானம் பூமி, வானத்துக்கு மேலுள்ளவர்கள், வானத்திலே இருப்பவர்கள், வானத்திற்கு கீழ் இருப்பவர்கள், பூமிக்கு மேல் இருப்பவர்கள், பூமிக்கு கீழ் இருப்பவர்கள், இவர்கள் எல்லாருக்கும் அல்லாஹ் செலவு செய்யறதுக்கு அவருடைய வலது கையில் உள்ள ஒன்றே போதுமானது. அந்த ஒன்றிலும் எல்லாத்தையும் அல்லாஹ் செலவழிக்க தேவையில்லை. காலமெல்லாம் அவன் செலவழித்துக் கொண்டிருந்தாலும் கூட சிறிதளவு கூட அதிலே குறையாது. இன்னொரு கை இருக்கிறது, அந்த கையிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உயர்த்துகிறான், தாழ்த்துகிறான். அடுத்த ஹதீஸ், அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய குடும்பத்தில் நடந்த ஒரு சில விஷயங்களை பற்றி வரக்கூடிய ஹதீஸ். அதை நம்ம விரிவா தப்சீருடைய பாடத்தில் இன்ஷால்லா ஒரு நாள் பார்ப்போம். சூரத்துல் அஹ்சாபுடைய தப்சீர் வரும்பொழுது 33வது அத்தியாயத்தினுடைய விளக்கம் வரும்போது, ஸைத் இப்னு ஹாரிஸா ரஸூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வளர்ப்பு மகன், அவங்கள ரஸூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மாமியினுடைய மகள் ஜைனப் பின்த் ஜஹஷுக்கு மனம் முடிச்சு வைத்தாங்க. ரொம்ப பிரியமா மனம் முடித்து வைத்தார்கள். ஆனா ஏதோ மனசுல அவங்க ரெண்டு பேருக்கும் இடையில இணையில பிரச்சனைகள்னால தலாக் விட்டுடலாமா அப்படிங்கிற முடிவுல வர்றாங்க. அப்ப ஜெயித் இப்னு ஹாரிஸா அவரிடத்துல ரஸூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இத்தத்தில்லா அல்லாஹ் பயந்து குடும்பம் நடத்துப்பா, வம்சிக்க அழைக்க ஜவுஜ், உன் மனைவியை வச்சுக்க விட்டு விடாது அப்படிங்கிறாங்க. சரியா? அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏதாவது ஒரு வசனத்தை மறைப்பவர்களாக இருந்திருந்தால் சூரத்துல் அஹ்சாபுடைய இந்த வசனத்தை மறைத்திருப்பார்கள். ஆனா எதையுமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனிலே மறைக்கவே இல்லை. ஏன் இந்த வசனத்தில் அல்லாஹ் எப்படி சொல்றான், நீங்கள் உள்ளத்தில் ஒன்றை மறைக்கிறீர்கள், அதை அல்லாஹ் கண்டிப்பாக வெளிப்படுத்த போகிறான் என்று உங்களுக்கு தெரியும், நீங்கள் மக்களை பயப்படுகிறீர்கள். யாரை பார்த்து அல்லாஹ் சொன்னான், நபியை பார்த்து. இவ்வளவு கடுமையான வசனத்தை கூட நபி அவர்கள் மறைக்காமல் ஓதி காட்டினார்கள் என்றால் மற்ற விஷயங்களை எப்படி நபிசுல்லாஹி மறைத்திருப்பார்கள்? ஏன்னா பின்னாடி காலத்துல சில மக்கள் ஷியாக்கள் உருவாகி அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பற்றிய விஷயங்களை எல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறைச்சிட்டு போயிட்டாங்க என்றெல்லாம் சொன்னார்கள் அல்லவா. அப்ப இந்த விஷயத்த சொல்றாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவும் சொல்றாங்க, அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் சொல்றாங்க, குர்ஆன்ல ஏதாவது ஒரு விஷயத்தை அல்லாஹ் இறக்கிய சட்டங்களில் ஒன்றை மறைப்பவரனாக இருந்திருந்தால் இந்த வசனத்தை மறைத்திருப்பார்கள் அல்லவா. எவ்வளவு கடுமையாக அல்லாஹ் நபியிடத்தில் பேசுகிறான், அப்ப இதையே மறைக்கல என்று சொல்லும் பொழுது மற்ற விஷயங்களை எப்படி மறைத்திருப்பார்கள்? சரி, இப்ப பிரச்சனைக்கு வருவோம். அப்ப ஜைனப் பின்த் ஜஹஷ் ரலியல்லாஹு அன்ஹா இந்த பிரச்சனையில தலாக் விடப்பட்டு விட்டார்கள். ஜைத் ரலியல்லாஹு தலாக் விட்டுட்டா. இப்ப ஜைனப் பின்த் ஜஹஷ் ரலியல்லாஹு அன்ஹா அவங்க வீட்டில் இருக்கிறாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒன்னு சொன்னல்லவா, அல்லாஹ் ஒன்றை வெளிப்படுத்த போகிறான், நீங்கள் அதை மறைக்கிறீர்கள் சொல்லிட்டு. அது என்ன? ஜைனப தலாக் விட்டுட்டா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்னை இந்த ஜைனபை திருமணம் செய்ய சொல்வான். சரி, அப்படி செய்யறதுல நபிக்கு என்ன பிரச்சனை? ரெண்டு பிரச்சனை. ஒரு பிரச்சனை என்ன, இதுவரைக்கும் நான்கு திருமணங்கள் தான் முஸ்லிம்களுக்கு அனுமதிக்கப்பட்டது என்று முஸ்லிம்கள் ஓதி வைத்திருக்கிறார்கள், படித்து வைத்திருக்கிறார்கள். அப்ப அந்த அடிப்படையில பார்த்தா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இப்ப ஜைனபை முடித்தால் எத்தனாவது திருமணமாக ஆகிவிடும்? அஞ்சாவது ஆயிடும். எத்தனை ஆயிடும்? ஐந்தாவது. நான் என்ன பதில் சொல்வேன் மக்களுக்கு? இது எனக்கு மட்டும் தனியாக கொடுக்கப்பட்ட சலுகை என்று மக்களுக்கு எப்படி புரிய வைப்பேன்? அது ஒரு பிரச்சனை. புரியுதா உங்களுக்கு? இரண்டாவது பிரச்சனை, ஜைனப் ஜெய்துடைய மனைவியாக இருந்தவர், ஜெய்து யாரு, தன்னுடைய வளர்ப்பு மகனாக இருந்தவர். அரபு கலாச்சாரத்துல தனது மகனுடைய மனைவி, மகன் அந்த மனைவியை தலாக்கு விட்டு விட்டாலும் குடிப்பது கூடாது. இன்னைக்கு இஸ்லாம்ல அதை சட்டம், தன்னுடைய மகனுக்கு நீங்க ஒரு கல்யாணம் பண்ணி வச்சு கடைசியில் அவங்க ரெண்டு பேருக்கும் ஒத்து வராம அந்த மகன் தலாக்கு விட்டுட்டா அந்த பெண்ணை திரும்ப நம்ம தகப்பன் விரும்பினா முடிக்க கூடாது. இது இஸ்லாமிய சட்டம். அதே சட்டத்தை அவர்கள் பின்பற்றி கொண்டிருந்தார்கள் வளர்ப்பு மகனுடைய விஷயத்தில், எடுத்து வளர்த்த பிள்ளையுடைய விஷயத்திலையும் அதே சட்டத்தை பின்பற்றிக் கொண்டிருந்தார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதை தகர்க்க நாடினார். அப்ப சொந்த உங்களுடைய இரத்த பிள்ளைக்கு என்ன சட்டமோ அந்த சட்டம் வளர்ப்பு பிள்ளைக்கு வராது. அப்படி நீங்கள் வளர்த்த ஒரு பிள்ளைக்கு நீங்கள் மனம் முடித்து வைத்து அவர்களுக்கு இடையில ஏதாவது மனஸ்தாபம் ஏற்பட்டு அந்த பெண் கைவிடப்பட்டார் என்றால், அப்ப அந்த வளர்ப்பு தந்தை விரும்பினார் என்றால், அந்த பெண்ணும் விரும்பினார் என்றால், இருவரும் மனம் முடித்துக் கொள்வதில் எந்த விதமான தவறும் அல்லாஹுவின் வேதத்தில் கிடையாது, சட்டத்தில் கிடையாது. இது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நிலைநிறுத்த விரும்பணும். அப்ப இதை நிலைநிறுத்த விரும்பினா இருந்தா வேற யாரு சொன்னாலும் இதை செய்ய மாட்டாங்க. யாரையும் அல்லாஹ் தேர்ந்தெடுத்தார், நபியையே அல்லாஹ் தேர்ந்தெடுத்தார். இந்த ஒரு புரட்சி அரபு காலத்துல வேறு இருந்த இந்த ஒரு சமூக சீர்கேட்டை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தகர்ப்பதற்காக இதை நீங்களே செய்யும். அப்ப இதெல்லாம் பயந்துட்டு இருந்தாங்க. எப்படி மக்கள் என்ன சொல்லுவாங்களோ தெரியலையே, தாவாவுக்கு பிரச்சனையா போயிடுமே, இப்பயே ஏத்துக்க மாட்டேன்னு பல மக்கள் அப்படின்னு பயந்துகிட்டு இருந்தப்பதான். அதெல்லாம் நீங்க பார்க்க கூடாது, சட்டம்னா செஞ்சே ஆகணும். அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கடைசியில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தயங்கிய போது என்ன செய்தான், அதுதான் ஜைனப் பின்த் ஜஹ்ஷ் ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய வாயிலிருந்து இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி நமக்கு பதிய வைக்கிறார்கள். எப்படி, ஜவ்வஜனி அல்லாஹு மின் ஃபௌகி சப்இ சமாவாத். மற்ற மனைவிகளை பார்த்து சொல்றாங்க, தன்னுடைய சக தோழிகளை பார்த்து, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, ஹஃப்ஸா, உம்மு ஸலமா எல்லாரையும் பார்த்து, ஜவ்வஜகுன்னா ஹாலிகுன்னா, உங்களெல்லாம் உங்க வீட்டுக்காரங்க தான் கல்யாணம் பண்ணி வச்சாங்க, யாரு, உங்க அத்தா அம்மா தான் கல்யாணம் பண்ணி வச்சாங்க. வஸவ்வஜனி அல்லாஹு தஆலா மின் ஃபௌகி ஸபீ ஸமாவா, என்ன அல்லாஹ் கல்யாணம் பண்ணி வச்சா நபிக்கு, சுப்ஹானல்லாஹ், எங்க இருந்து, ஏழு வானங்களுக்கு மேல இருந்து. என்னை அல்லாஹ் தஆலா நபிக்கு திருமணம் முடித்து வைத்தார், எங்க இருந்து, ஏழு வானங்களுக்கு மேலிருந்து. புரியுது, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏழு வானங்களுக்கு மேலே உயர்ந்திருக்கிறான். இதுதான் சஹாபாக்களுடைய நம்பிக்கையா இருந்துச்சு. இத நம்ம சொன்னா நீ வந்து ஷிர்க் பண்ணிட்டேங்க, நீ வந்து அல்லாஹ்வுக்கு இடத்தை சொல்லிட்ட, நான் இல்ல. இதுதான் நம்பிக்கை, நபியின் நம்பிக்கையாக இருந்தது, சஹாபாக்களின் நம்பிக்கையாக இருந்தது, இதுதான் சஹாபாக்களின் நம்பிக்கையாக இருந்தது. புரியுதுங்களா? அப்ப இந்த ஹதீஸுக்குள்ள நிறைய விஷயங்கள் இருக்கு. நம்ம இந்த பாடத்தோட சம்பந்தப்படுத்தினது என்ன, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அரசுக்கு மேல் உயர்ந்திருக்கிறார், அரசு இருக்கிறது. அந்த அரசு எங்க இருக்கிறது எனக்கு தெரியாது, சொல்லலாமா, அஸ்தக்ஃபிருல்லாஹ், எங்க இருக்கிறது, ஏழு வானங்களுக்கு மேலே இருக்கிறது. அதான் ஜைனப் பின்த் ஜஹ்ஷ் ரலியல்லாஹு அன்ஹாவுடைய அந்த வார்த்தையிலிருந்து இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பதிவு செய்கிறார்கள். அப்ப இந்த இடத்துல பாருங்க, இதுல நேரடியா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சம்பந்தப்படுறாங்களா இந்த வார்த்தையில, படுறாங்களா, படல. ரெண்டு சஹாபாக்களுக்கு இடையில நடந்தது, சஹாபிய பெண்மணிக்கும் சஹாபிய பெண்மணிகளுக்கும் இடையில நடந்த ஒரு விஷயம் தான் அது. இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஹதீஸ்னு பதிவு செய்யறாங்க. எதை சொல்ல விரும்புகிறார்கள், எது குர்ஆன் ஹதீஸிலிருந்து சஹாபாக்கள் புரிந்து அது விளக்கமாக நமக்கு சொல்லப்பட்டதோ அதுவும் ஹதீஸ் தான், அதுவும் ஹதீஸ் தான். ஹதீஸுக்கு கொடுக்கப்படக்கூடிய அந்த இறை நம்பிக்கை, அந்த ஈமான், அந்த மதிப்பு இதற்கும் கொடுக்கப்பட வேண்டும். நீங்க இதை நிராகரிச்சீங்கன்னா ஹதீஸை நிராகரிக்கிற மாதிரி. அப்ப சஹாபாக்களுடைய கருத்தை ஏற்றுக்கொள்ள கூடாது என்று சொல்லக்கூடியவர்களுக்கு இங்கே மறுப்பும் இருக்கிறது. அப்ப நம்முடைய முன்னோர்கள் ஹதீஸ் என்றால் இப்படித்தான் அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள். யார், எதோட சேர்த்து, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்களின் கூற்றுகளோடு சேர்ந்து அந்த ஹதீஸுக்கு விளக்கமா அவங்க சஹாபாக்கள் எப்படி பேசிக்கிட்டாங்களோ அதோடு சேர்த்து தான் அவர்கள் ஹதீஸுகளை எடுத்தார்களே தவிர எப்படி எடுக்கவில்லை, வெறும் காலம்லாம் கால ரசூலுல்லாஹ், ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க என்று வந்தது மட்டும் ஹதீஸ் எது கிடையாது. இன்னும் ஒரே ஒரு சின்ன ஹதீஸ் இருக்கு, அதை முடிச்சுக்கோ. அதே போல இந்த ஹதீஸ்ல அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள், ஜைனப் பின்த் ஜஹ்ஷ் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வலிமா விஷயத்தில் தான் அல்லாஹ் ஹிஜாபுடைய ஆயத்தை இறக்கினார். வக்கான தஃப்கரு அலா நிஸாஇ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஜைனப் பின்த் ஜஹ்ஷ் நபியினுடைய மற்ற மனைவிகளை பார்க்கிறோம் அவர்கள் பெருமைப்படுவார்கள். வக்கான தகூல் சொல்வார்கள், இன்னல்லாஹ அன்கஹனி ஃபிஸ்ஸமா, அல்லாஹ் என்னை வானத்திலே மனம் முடித்து வைத்தான், அல்லாஹ் என்னை வானத்திலே மனம் முடித்து வைத்தான். அப்ப இந்த இடத்துல ஒரு சின்ன விளக்கம், இப்ப அல்லாஹ் எங்கேன்னு கேட்டா வானத்தில் இருக்கிறான்னு சொல்லலாம், தப்பு கிடையாது. அல்லாஹ் எங்கே இருக்கிறான் என்று கேட்டால் ஏழு வானத்திற்கு மேலே இருக்கிறான் என்று சொல்லலாம், அதுவும் தப்பு கிடையாது. அல்லாஹ் எங்கே இருக்கிறான் என்று கேட்டால் அரசுக்கு மேலே இருக்கிறான் என்று சொல்லலாம், அதுவும் தப்பு கிடையாது. ஏன்னா இந்த வார்த்தைகளை பாருங்க எல்லாமே வந்துட்டே, வானம் என்று சொன்னா மேல இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் வானம்னு சொல்லலாம், சமாங்கிற வார்த்தை, புரியுதுங்களா? அப்ப அந்த சமான் அல்லாஹ் வானத்தில் இருக்கிறான் என்று சொன்னதுனால அல்லாஹ் அரிசிக்கு மேல் இருக்கிறான் என்பதற்கு அது முரண்பட்டு கிடையாது. அப்ப அரிசிக்கு மேல இருக்கிறான் வானத்தில் இருக்கிறான், புரியுதா உங்களுக்கு? இப்ப சில பேர் இப்படிதான் தவறா விளங்கிக் கொள்றாங்க, வார்த்தைகளை அதனுடைய ஆழத்தோடு புரியாம சும்மா வார்த்தைகளின் வெளிப்பாடுகளை வைத்து முரண்பாடுகளை காண்கிறார்கள். அப்படி கிடையாது. இப்ப உதாரணத்துக்கு ஒருத்தர் வீட்டில இருந்து ஒருத்தர் வெளியே வராரு, உங்க அத்தா எங்கன்னு கேட்டாரு. ஒருத்தர் வெளியே வராரு, அவருடைய மகன்ல ஒருத்தர் வெளியே வராரு, உங்க அத்தா எங்கன்னு கேட்டாரு. ஒருத்தர், எங்க அத்தாவா? அவர் என்ன சொன்னாரு, வீட்டுல இருக்காருங்கிறாரு. பார்த்தோம் இன்னொரு மகன் வெளியே வர்றான், உங்க அத்தா எங்க இருக்காரு? ரூம்ல இருக்காரு. அப்படிங்கிறான், வீட்டுல இருக்காரு நீங்க, ரூம்ல இருக்காரு நீங்க, ரூம் எங்க இருக்கு? வீட்டுக்குள்ள. இப்ப வீட்டுல இருக்காருன்னு சொன்னதும் சரிதான், ரூம்ல இருக்காருன்னு சொன்னதும் சரிதான். அப்ப இந்த மாதிரி வார்த்தைகளின் வெளித்தோற்றங்களை வைத்து முரண்பாடுகளை பார்க்க கூடாது. அப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வானத்தின் மேல் இருக்கிறான் என்று சொன்னா, வானம்னா நமக்கு மேல உள்ளது எல்லாமே வானம், புரியுதுங்களா? அப்ப அரிசுக்கும் வானம் என்று சொல்லலாம். அப்ப அரிசு வானத்திற்கு மேல் இருக்கிறது, அரிசுக்கு மேல் அல்லாஹ் இருக்கிறான். அப்ப இதுல எந்த விதமான முரண்பாடும் கிடையாது. அப்ப ஜெயலபித்து ஜக்ஷரதி எல்லாம் பெருமை பேசுவார்கள், அல்லாஹ் என்னை வானத்தில் வைத்து திருமணம் முடித்து வைத்தான். சரியா? அப்ப முந்தைய ஹதீஸ்ல எப்படி வருது, ஏழு வானங்களுக்கு மேல இருந்து வருது, ரெண்டுத்துக்கு இடையில எந்த முரண்பாடும் கிடையாது. அதே போல இன்னொரு ஹதீஸ்ல அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள், கால் இன்னல்லாஹ் லம்மா கதல் ஹல்க், அல்லாஹ் படைப்புகளை படைக்க வேண்டும் என்று முடிவு செய்த போது, கதப இன்தஹு ஃபௌக அர்ஷிஹி, தனது அரசுக்கு மேலே அவன் எழுதி வைத்தான், இன்ன ரஹ்மதி சபகத பதவி, எனது கருணை எப்போதும் என் கோபத்தை முந்தி நிற்கும், எனது அன்பு எனது கோபத்தை முந்தி நிற்கும். அப்ப இந்த ஹதீஸ்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் படைப்புகளை படைப்பதற்கு முன்பே, எத்தனை படைப்புகளை அவன் படைத்திருப்பானோ அப்ப அதுக்கு முன்னாடியே அரிசி படைச்சிருக்கிறான்னு தெரியுது. அப்ப அந்த அரிசிற்கு மேலே அவன் எழுதி வைத்திருக்கிறான், எனது ரஹ்மத் எனது கோபத்தை முந்தி நிற்கும் என்று. அப்ப ஆக இந்த பாடங்களை இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் நமக்கு சொல்ல வரக்கூடிய விஷயங்கள் என்னவென்றால், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அரசுக்கு மேலே உயர்ந்திருக்கிறான், அரசு என்ற பிரம்மாண்டமான ஒரு படைப்பு இருக்கிறது, அந்த படைப்பு ஏழு வானங்களுக்கு மேலே இருக்கின்றன. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹ் எப்படி அவருடைய ஈமான் அடியார்களின் உள்ளத்திலே இருக்க வேண்டும் என்று விரும்புகிறானோ அந்த அடிப்படையிலே எந்த விதமான நிஃபாக்கும் இல்லாமல், சந்தேகமும் இல்லாமல், குழப்பமும் இல்லாமல் நமது ஈமான் அமைவதற்கு அல்லாஹ் உதவி செய்வானாக. அஸ்தக்ஃபிருல்லாஹ் அலீம் அலிவலக்கும் வஸ்தக்ஃபிருஹு இன்னஹு வல் கஃபூர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.